بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية، رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நபி வழியும் நம் நிலையும் என்ற தலைப்பில் உங்களோடு சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னால் இது போன்ற மாநாடுகள், ஹுதுபாவுடைய பயான்கள், பல்வேறு தாவா பணி பிரச்சாரம் செய்வதன் நோக்கம் என்ன என்பதை நாம் முதலில் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற பயானுடைய நோக்கம், மாநாடுகளுடைய நோக்கம் என்ன என்பதை திருமறை குர்ஆனில் சூரத்து ஸுமர் என்று சொல்லக்கூடிய 39வது அத்தியாயத்தின் 17-18 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், என்னுடைய அடியார்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு, அவர்கள் யார், எப்படிப்பட்ட அடியார்கள் என்று சொன்னால், ஒரு சபைக்கு அவர்கள் சென்று விட்டால், ஒரு மாநாட்டிற்கு அவர்கள் வந்துவிட்டால், அங்கே பேசப்படக்கூடிய பேச்சுக்களை அவர்கள் கவனமாக கேட்பார்கள். அவரவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டில்லாமல் யார் உபதேசம் பண்ணுகிறாரோ அவருடைய பேச்சை கவனமாக கேட்பார்கள். கேட்பது மாத்திரமல்ல, அவர் சொன்னதில் கேட்டவற்றில் எது மிகச்சரியாக இருக்கிறதோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவார்கள் என்று சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு இவர்கள்தான் அல்லாஹ்வால் நேர்வழி காட்டப்பட்டவர்கள். யாரா, யாரு வந்து பயான கவனமா கேட்கிறாங்களோ, கேட்பது என்பது ஈஸி, கேட்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் கேட்டதில் எது சரியானதோ அதை வாழ்க்கையில பின்பற்றாங்களோ அவர்கள் உலாயி கல்லதீன ஹதாஹுல்லா, அல்லாஹ்வால் ஹிதாயத்து கொடுக்கப்பட்டவர்கள். ஹிதாயத்து கொடுக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, உலாயிக்கஹும் உலுல் அல்பாப், இவர்களை அறிவுள்ளவர்கள் என்று பேசுகிறான். அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இது போன்ற பயானுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், எதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ அதை முடிந்தவரை வாழ்க்கையில பின்பற்றணும். எவ்வளவோ பயானுக்கு போறோம், எவ்வளவோ நிகழ்ச்சிகளை கேட்கிறோம், ஒரு காதில் கேட்டு மறுகாதில் விட்டு விட்டு சென்று விடாமல் முடிந்தவரை பின்பற்ற வேண்டும் என்பதை நீங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படிதான் சஹாபாக்களை பொறுத்தவரை ஒரு நிகழ்வு, ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் அப்படியே அதுக்கு வந்து கட்டுப்படுவாங்க. சின்ன ஒரு வரலாறு, சின்ன ஒரு ஹதீஸ நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். அன்றைய காலகட்டத்தில் மது என்பது சர்வ சாதாரணமாக இருந்தது. மதுவை அல்லாஹ் தடுப்பதற்கு முன்னால் ஏறக்குறைய எல்லா சஹாபாக்களும் என்ன பண்ணாங்க, மது குடிப்பாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, உஹது போருக்கு சஹாபாக்கள் வந்தாங்களே, 70 சஹாபாக்கள் உஹது களத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்களே, பல்வேறு ஷஹீதுகளுடைய வயிற்றில் என்ன இருந்தது, மதுபானம் இருந்தது என்பதை நீங்கள் ஸஹீஹுல் புகாரியிலே பார்க்கலாம். இந்த மாதிரி சர்வ சாதாரணமாக மதுவை குடிப்பது, குடிப்பது மாத்திரமல்ல, அன்றைக்கு விருந்தோம்பலின் உச்சகட்டம் கண்ணியம் என்ன என்று சொன்னால், விருந்தாளியாக வீட்டுக்கு வர்றாங்களே, அவங்களுக்கு இவரும் சாராயத்தை குடிக்கணும், வந்தவரை என்ன செய்யணும், குடிக்க வைக்கணும். அப்படி தானும் குடித்து அவரையும் குடிக்க வைத்தால் அதுதான் விருந்தோம்பலின் உச்சகட்டமாக அன்றைக்கு கருதப்பட்டது. இந்த நிலையில மிகச்சிறந்த ஒரு சஹாபி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க காலத்துல அவங்க வீட்டுக்கு சில பேர் வந்து விருந்தாளியா வர்றாங்க. விருந்தாளியா வந்தா அவங்க என்ன பண்றாங்கன்னா, நல்லா சாராயத்தை அவங்க குடிக்கிறாங்க. யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களை என்ன செய்யறாங்க, குடிக்க வைக்கிறாங்க. இந்த சாராயத்தை விநியோகம் பண்ணுவாங்களே, சாராயத்தை விநியோகம் பண்ண சஹாபி யார் என்று சொன்னால், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் பின் மாலிக் அபூ தல்ஹாவுக்கு யாரு, அபூ தல்ஹாவுடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சுலைமாவுக்கு பிறந்தவர் தான் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப தாயுடைய கணவர் இல்லையா, சொந்த வாப்பாவா இல்லாட்டியால உமாவுக்கு வந்து வீட்டுக்காரர் இருக்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, அவங்க பேச்ச கேட்டு இவங்க சாராயத்தை எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் மதுவுல, அபூ தல்ஹா மதுவே சபை மதுவில் மூழ்கி கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அறிவிப்பை, வெளியே அறிவிக்கின்ற ஒரு அறிவிப்பை காதல கேட்கிறாங்க. அறிவிப்பை காதல கேட்டா ஏதோ ஒரு அறிவிப்பு என்று காதில் கேட்டார்களே தவிர, அது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லப்படுகிறது என்பது தெளிவாக அவர்களுக்கு காதில விழவில்லை. விழாத காரணத்தால் மகன் அரச அரச வெளியே போய் கேட்டுட்டு வந்து சொல்லு அப்படின்னு அனுப்பி விடுவாங்க. அனுப்பி விட்டா அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வெளியில போனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அன்றைக்கு இறங்கிய ஒரு வசனத்தை ஒரு சஹாபிடத்தில் ஓதி காட்டி, என் அருமை தோழரே, இந்த வசனத்தை நீங்கள் மதீனாவுடைய வீதி வீதியாக செல்லுங்கள், வீதி வீதியாக சென்று இந்த வசனத்தை நீங்கள் அறிவித்து விட்டு வாருங்கள். அன்றைக்கு செல்போன் இல்ல, அன்றைக்கு எஸ்எம்எஸ் பண்ண முடியாது, அன்றைக்கு வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் அனுப்ப முடியல என்ற காரணத்தால் ஒரு சஹாபியை தூதராக அனுப்பி மதீனாவுடைய வீதி வீதியாக சென்று இந்த வசனத்தை அறிவித்து விட்டு வாருங்கள் என்று நபிகள் நாயகம் பணித்த காரணத்தால் இந்த சஹாபி மதீனாவுடைய வீதி வீதியாக சென்று அந்த வசனத்தை ஓதுகிறார். எந்த வசனம், திருமறை குர்ஆனின் சூரத்துல் மாயிதா என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயத்தின் 90வது வசனம். அதிலே அல்லாஹ் பேசுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன் என்பதுதான் அன்றைக்கு இறங்கிய வசனம். என்ன பொருள், ஈமான் கொண்ட மக்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். ஈமான் கொண்ட மக்களே என்று அல்லாஹ் அழைத்து, நாலு விஷயங்கள் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டு விட்டன, தடுக்கப்பட்டு விட்டன, அவைகள் ஷைத்தானிய செயல்பாடுகள், அவைகளுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வையுங்கள். முதலில் என்ன என்று சொன்னால், இன்னமல் ஹமுரு மது என்பது உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டு விட்டன. மது மாத்திரம் அல்ல, வல் மைசிர் சூதாட்டம் என்பது ஹராமாக்கப்பட்டு விட்டது. அதுபோன்று குறிகேப்பது உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டு விட்டது. சிலை வணக்கங்களும் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த மதுவை விட்டும், சூதை விட்டும், குறிகேப்பதை விட்டும், சிலை வணக்கத்தை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதுதான் அன்றைக்கு இறங்கிய வசனம். இந்த ஆயத்தை தான் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே போய் கேட்கிறாங்க. கேட்கும்போது எப்படி இருந்தாங்க, போதை சரியா கேட்டுப்பட்டு உள்ள சபைக்கு வர்றாரு. சபையில வாப்பா யாரு, அபூ தல்ஹா வாப்பாண்டா உம்மாவுடைய வீட்டுக்காரரு. அப்ப அவர் என்ன இருக்கிறாரு, அவர் போதையில, சபையோர்கள் எல்லாம் போதையில இருக்கிறார்கள். போதையில் இருக்கும் போதுதான் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சபைக்கு இந்த வசனத்தை ஓதுவார்கள். இந்த வசனத்தை கேட்ட பாத்திரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த சபைக்கு அறிவிப்பு செய்வார்கள், என் அருமை சஹாபாக்களே, மதுவை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், எனவே மதுவுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். சொல்லும் போது மதுவில் இருக்கிறாங்க, போதைகள் இருக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, இனிமேல் மது குடிக்க கூடாது, எனவே என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நான் மதுவுக்கு நான் நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைப்பேன். முற்றுப்புள்ளி வைப்பது மாத்திரமல்ல, வைத்தது மாத்திரமல்ல, குடம் குடமாக சாராயத்தை நான் வைத்திருக்கிறேனே, அந்த சாராயத்தை நான் மதீனாவுடைய வீதியிலே கொட்டி விடுகிறேன் என்று கொட்டுறாங்க. கொட்டுறது மட்டுமில்ல, அந்த பானை இருக்கிறது, இந்த பானையை கூட நான் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன், அதை பார்த்தால் பழைய ஞாபகங்கள் எனக்கு வந்து விடலாம் என்ற காரணத்தால பானையை உடைக்கிறாங்க. பானையை உடைச்சது மட்டுமில்ல, ஊத்தி குடிப்பாங்கல்ல கோப்பை, அதை என்ன செய்யறாங்க, அதை உடைத்து விட்டு இந்த வசனத்திற்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த சபையில் அறிவித்த இந்த வரலாற்று செய்தியை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய ஸஹீஹுல் புகாரில பதிவு பண்றாங்களே. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இது போன்ற பயான், இது போன்ற தலைப்புகளுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், வெறுமனை கேட்டுவிட்டு கலைந்து விடுவது அல்ல, அல்லது பேச்சாளருடைய பேச்சை விமர்சிப்பது ஒன்று ஆகோ ஓஹோ என்று அவர் நல்ல விஷயமாக பேசினால், நீங்கள் எல்லாம் புரியக்கூடிய அளவுக்கு சரியாக பேசினால் அவரை வாரலாவிய அளவுக்கு புகழ்வது, அல்லது உங்களுக்கு பிடிக்காத பேச்சுக்களை பேசிவிட்டால் அவரை கடுமையாக விமர்சிப்பது, இது நோக்கமாக அல்லாமல் எது குரான் என்று சொல்லப்பட்டதோ, சின்ன சுன்னா என்று சொல்லப்பட்டதோ, அதை வாழ்க்கையில் பின்பற்றுவதுதான் இந்த மாநாடு, இந்த தலைப்புடைய நோக்கம் என்பதை அடிப்படையாக நான் உங்களுக்கு முன்னால் பதிவு செய்துவிட்டு நபி வழியும் நம்நிலையும் என்ற தலைப்புக்குள்ள வர்றேன். ஏன் இந்த தலைப்பு அப்படின்னு சொன்னா, ஏறக்குறைய ஓரிரு வாரங்களுக்கு ஓரிரு வாரங்கள்ல ரமலான் மாதம் கண்ணியமான புனிதமான மாதம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதத்தில எல்லாம் நம்ம நல்லவங்கள் ஆகணுமா இல்லையா, நம்ம செஞ்ச தவறுகள் பாவங்கள் நமக்கு தெரியும், உங்களுக்கு ஏன் பாவம் தெரியாது, அதே மாதிரி எனக்கு என்ன செய்யாது, உங்க பாவம் தெரியாது, நான் செய்த பாவங்கள் என்ன, நான் விட்ட இபாதத்துகள் என்ன என்பது என்னை பற்றி எனக்கு தெரியுமா இல்லையா. அப்ப நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி செஞ்சாங்க நம்ம எப்படி செய்யறோம், அவங்க எப்படி நடந்தாங்க நம்ம எப்படி நடக்கிறோம் என்று நம்மை நாமே விசாரித்து கொண்டு, நம்மை நாமே சீர்தூக்கி கொண்டு, நம்மை நாமே திருத்திக் கொள்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு. இதுல நான் ஒவ்வொன்னா சொல்றேன், நீங்க டிக் பண்ணி பாத்துக்கறீங்க. இதுல வந்து நம்ம எப்படி இருக்கிறோம், ரசூலா எப்படி இருந்தாங்க, இதுல நம்ம எப்படி ரசூலா எப்படி, நான் வந்து பெரிய ஒரு ஆழமான செய்திகளான கொண்டு வரல, அடிப்படையான முதல்ல எல்கேஜி செய்தியை இந்த மக்கள்கிட்ட சொல்லுவோம், அதுல திருந்தினாலே மாசால பெரிய ஒரு பாக்கியம் என்ற காரணத்தால அடிப்படையான சில செய்திகளை நான் சொல்லிடுறேன். முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஹதீஸை இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹு அலைஹி பதிவு பண்றாங்க. தூக்கம் இருக்கதா இல்லையா, தூக்கம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எப்ப தூங்குறாங்க, எப்போது விழித்தார்கள் இல்லையா, அதை பற்றிய ஒரு ஹதீஸ சொல்றாங்க. கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஹுன் நௌம கபல் அலிஷா, சரியா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவதை வெறுப்பார்கள். தூக்கத்தை எப்ப வெறுத்தாங்க, கபல் அலிஷா, இஷா ஸலாவுக்கு முன்னால் தூங்குவதை அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள். அதோடு அந்த ஹதீஸ் முடியவில்லை. ஹதீஸுடைய கடைசி துண்டு என்ன, இஷாவுக்கு பின்னால் பேசிக் கொண்டிருப்பதை அவர்கள் வெறுத்தார்கள். சரியா, இப்ப இந்த ஹதீஸ் நம்முடைய வாழ்க்கையோடு உரசி பார்க்க வேண்டும். இஷாவுக்கு பின்னால் பயனுள்ள பேச்சுக்களை நீங்கள் பேசலாம், தவறு இல்லை, தாவா செய்கிறோம், வியாபாரங்கள் செய்கிறோம், இம்மைக்கும் மறுமைக்கும் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்கள், ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் என்று சொன்னால் அதற்கு ஹதீஸிலே அனுமதி இருக்கிறது. இதே ஹதீஸை சொன்ன நபிகள் நாயகமே சில நேரங்களில் இஷா ஸலாவுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இது மாதிரியான சஹாபாக்களோடு ஆலோசனை செய்தார்கள், அவர்களுக்கு சில உபதேசங்களை பண்ணினார்கள் என்று ஹதீஸ் இருக்கிறது. ஆனால் இஷாவுக்கு பிறகு நாம் பேசுவதாக இருந்தால் பயனுள்ள பேச்சுக்கள், நல்ல பேச்சுக்கள், ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பேச வேண்டுமே தவிர தேவையில்லாத பேச்சுக்களை, வீணான பேச்சுக்களை, வெட்டி பேச்சுக்களை இஷாவுக்கு பின்னால் பேசுவதை நபிகள் நாயகம் வெறுத்தார்கள் என்பது ஹதீஸ் இல்லையா. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, உங்களுடைய வாழ்க்கையோடு இந்த ஹதீஸை நீங்கள் உரசி பாருங்கள். நம்ம எல்லாம் வந்து நபி வழியை பின்பற்றக்கூடிய மக்கள் என்று பேசுகிறோமா இல்லையா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க தெரியுமா, நீங்க இஷா துலுஹைக்கு பிறகு சீக்கிரமாக நாம் தூங்கிவிட்டால் என்ன செய்ய முடியும், சீக்கிரமாக ஃபஜ்ருக்கு முழிக்க முடியுமா, முடியாதா, ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு நீங்க வந்து தம்மா மாதிரி இந்த மாகாணத்தை பாத்தீங்களாக்க, ஃபஜ்ர் ஸலாவுக்கு எப்ப பாங்கு சொல்றாங்க, 3:16 பாங்கு சொல்றாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இன்றைக்கு ஃபஜ்ர் துலுஹைக்கு பள்ளிவாசலுக்கு சென்று இமாம் ஜமாத்தோடு தொழுத எத்தனை சகோதரர்கள், கையத்துக்கு சொல்ல மாட்டேன், அசிங்கமா போயிடுறேன். ஆனால் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உங்களோடு உரசி பாருங்கள். அப்ப நம்ம ரசூல்லா வந்து ஏன் சீக்கிரமா தொழுதாங்க அப்படின்னு சொன்னா, சீக்கிரமா தொழுதுபட்டு இஷா தொழுதுபட்டு தூங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கா இல்லையாங்க, வலி ஐனிக்க அலைக்க ஹக்கா, உன்னுடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உள்ளன, வலி ஜிஸ்மிக்க அலைக்க ஹக்கா, உன்னுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உள்ளன, அதையெல்லாம் கரெக்டா பண்ணாதா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டா பண்ண முடியும். நம்ம வந்து கரெக்டாக, அதாவது தஹஜ்ஜத்துக்கு எதிரிக்கிறது, சுபு ஸலாவுடைய முன் சுன்னத்தை முன்னாலேயே தொழுகிறது, அதே மாதிரி ஃபர்துக்கு பள்ளிவாசலுக்கு போறது கரெக்டா பண்ண அப்படின்னு சொன்ன, இந்த ஹதீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் என்ன செய்ய முடியும், மத்த அடுத்த நாள் காலை சீர அமையணுமா இல்லையா, அது வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கேன். இந்த ஹரிசில் நீங்கள் கோட்டை விட்டால் மறுநாளுடைய வாழ்க்கை என்ன ஆயிரு, வாழ்க்கையில மோசமா போயிரு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப நபி வழியும் நம் நிலையும் என்பதில் இன்றைக்கு உரசிய முதல் ஹரிசு, ரசூல்லா வந்து இசாவுக்கு பின்னால தூங்குறத வெறுத்தாங்க, இல்ல முன்னால டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன், இசாவுக்கு முன்னால தூங்குறத வந்து என்ன பண்ணாங்க, இஷாவுக்கு முன்னால வந்து தூங்குவதை வெறுத்தார்கள், இஷாவுக்கு பின்னால் பேசிக் கொண்டிருப்பதை என்ன செஞ்சாங்க, வெறுத்தாங்க. சரியா, இது ஹதீஸ். அப்ப அபூ தலஹா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸுக்கு கட்டுப்பட்டாங்களே, எந்த ஹதீஸுக்கு, சாராயம் ஆயத்துக்கு கட்டுப்பட்டாங்களே இல்லையா. அதே மாதிரி என் அருமை சகோதரர்களே, நாம் சபதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நானும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸை இன்னையிலே என்ன செய்வேன், இந்த ஹதீஸை கட்டுப்படுவேன் என்று நீங்கள் சபதம் ஏற்றுக்கொள்ளுங்கள். முதல் செய்தி. இரண்டாவது, நபி வழியோடு நம் நிலையை இன்னொரு விஷயத்தில் நீங்கள் உரசுவதாக இருந்தால், சாப்பாட்டுல வந்து குறை சொல்றோமா இல்லையா, இல்லையா. அது நம்ம வீட்டு சாப்பாடாக இருந்தாலும் சரி, வெளி சாப்பாடாக இருந்தாலும் சரி, உணவு என்று வந்துவிட்டால் அதில் பல்வேறு குறைகள், எந்த அளவுக்குலாம் குறை என்று சொன்னா, அவர் மேல வந்து அளவு கடந்த அன்பை அவருடைய மனைவி வைச்சிருப்பாங்க. ஒரு மாசத்துல 30 நாளையில 27 நாள் 28 நாள் மாஷா அல்லாஹ் பக்காவா சமைச்சு கொடுத்திருப்பாங்க. ஓரிரு நாட்கள் ஓரிரு தடவை மனிதன் என்ற முறையில கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா போயிருக்கலாம், கொஞ்சம் காரம் ஜாஸ்தியா போயிருக்கலாம் என்ற காரணத்தால் அவர்களோடு சண்டை போடுவது, பிரச்சனை பண்ணுவது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இல்லையா. சமீபத்தில் எங்க ஊர்ல ஒரு சகோதரர் வந்து என்கிட்ட வந்து புகார் பண்றாரு, மனைவியை பத்தி. புகார்னா சாதாரண லேசு மாசான புகார் இல்ல, என் பொண்டாட்டி சரியில்லை, அவளை தலாக்கு சொல்ல போற, தலாக்குங்கிற அளவுக்கு வர்றாரு. அதான் நபி வழியை பின்பற்றக்கூடிய ஏகத்துவம் பேசுறாங்களே, அதில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் என் மனைவியை நான் தலாக்கு சொல்ல போறேன் அப்படின்ட்டு வந்து பள்ளிவாசல சொல்றாரு. நானும் என்னமோ அவங்க மனைவி பெரிய தப்பு பண்ணிட்டாங்க போல தெரியுது, நம்ம தலையிட்டு விசாரிச்சு ஏதோ ஒரு சுமூகத்தை உருவாக்கலாமே அப்படின்ட்டு, வாங்க பாய் உட்காருங்க பேசுங்க, அப்படி உங்க வீட்டுல என்ன தப்பு பண்றாங்க என்று கேட்டால், அதுக்கு வல்லாஹி அல்லாஹ் மேல சத்தியமா அவரை குறை சொல்றாரு, என் மனைவிக்கு சாம்பாரை வைக்க தெரியல, சாம்பார் வச்சா தண்ணி தனியா இருக்குது, பருப்பு தனியா இருக்குது, காய்கறி தனியா இருக்குது, சாம்பார் வைக்க தெரியாதவங்களோடு எப்படி வாழ்க்கை நடத்துவது, எனவே என்ன செய்ய போறேன், மனைவியை தலாக்கு சொல்ல போறேன் என்று சொல்லுகின்ற ஏகத்துவவாதிகளையும் இன்றைக்கு நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். அப்ப என் அருமை சகோதரர் அதே மாதிரி பாத்தீங்க, வெளியே கடைக்கு போவாரு, காசு கொடுத்து சாப்பிடுவாரு, ஹோட்டல் சாப்பாடுல குறை இருக்கும், இருக்குமா இருக்காதா, காரம் ஜாஸ்தியா போயிருக்கும், உப்பு ஜாஸ்தியா போயிருக்கு, காசு கொடுத்து சாப்பிடுவாரு, வாய் மூடி அமைதி என்ன செய்வாரு, ஹோட்டல் சாப்பாடை சாப்பிட்டு போட்டு அவன்கிட்ட சொல்றதுக்கு இவருக்கு அருகதை இல்லாம கேட்கிற காசை கொடுத்து போட்டு ஹோட்டல்ல அடக்கி வாசிக்கிறாரு. வீட்டுல என்ன சின்ன ஒரு குறைகளை வைத்து விட்டால் அதற்காக விமர்சனம் பண்ணுவது, சண்டை போடுவது, மனைவியுடைய மனதை வேதனைப்படுத்துவது இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா. நபிகள் நாயகர்கள் அலை செல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, எனக்கு சொல்லத்தக்க சமைக்கலாம் தெரியாது. சரி, ஆயிஷா நாயகி என்ன செய்யாது, பெரிய ருசிகரமாக டேஸ்டாக வரலாம், அவங்களுக்கு சமைக்க தெரியாது. எந்த அளவுக்கு அவங்க இருப்பாங்களா அப்படின்னு சொன்னா, மாவு ஆட்டி வைப்பாங்களா, அதை கரெக்டா பக்காவான இடத்துல வச்சு பாதுகாக்கணுமே, மூடி வைக்கணுமே என்று எனக்கு தெரியாமல் சாதாரணமா வச்சிருவேன். வீட்டுக்குள்ள ஆடு வந்து மாட்டை சாப்பிட்டுரும், அந்த இதை செய்ய மாவு என்ன செய்ய சாப்பிட்டுறேன், மாவை கீழே தட்டி விட்டுறேன் என்பதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகத்தை பொறுத்தவரை, உணவை ஒருபோதும் குறை சொன்னதே இல்லை. யாரு சமைச்சு வச்ச சாப்பாட்டையும் ரசூலுல்லாஹி என்ன பண்ணல, ஒரு தடவை கூட என்ன செய்யல, இது என்ன இப்படி இருக்குது, இது சரியில்லையே என்று உணவை அவர்கள் குறை சொன்னதே இல்லை. இனிஷ்டஹு அகலஹு, அந்த உணவு அவர்களுக்கு பிடித்திருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க. வயின் கரிகஹு தரகஹு, அது பிடிக்கவில்லை என்று சொன்னால் ஒன்று குறைத்து உண்ணுவார்கள் அல்லது உண்ண மாட்டார்கள். அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அந்த சாப்பாடு நல்லா இருக்குதா இல்லையாங்கிறத நான் எப்படி புரிந்து கொள்வேன் என்று சொன்னால், நபிகள் நாயகம் அலைசல்லம் அந்த உணவை அதிகமாக உண்டிருந்தால் அது வந்து டேஸ்டான உணவு. கொஞ்சமா சாப்பிட்டாங்களா இல்ல சாப்பிடலையா என்ன அர்த்தம், சாப்பாடு சரியில்லை என்பதை அவங்க சாப்பிடுறாங்களே அளவுகோலே அதை வைத்து புரிந்து கொள்வேனே தவிர வாயில் என்ன செய்ய மாட்டாங்க, குறை வந்து அவங்க வாழ்க்கையில சொன்னதே இல்லை என்று சொல்வதாக இருந்தால், என் அருமை சகோதரர்களே, இந்த ஹதீஸை நீங்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்தி பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டை குறை சொன்னதே இல்லை என்ற ஹதீஸ் இருக்கிறது. நபி வழியும் நம் நிலையும் இல்லையா? அப்ப நம் நிலையில இந்த ஹதீஸோடு நம்ம எப்படி வாழ்க்கையில ஒத்து போறோம் என்பது வாழ்க்கையோடு உரசுவதற்கு இரண்டாவது செய்தி. மூணாவது செய்தி என்ன என்று சொன்ன, ஒருவரை ஒரு சகோதரனை நாம் சந்திக்கிற போது சிரித்த முகத்தோடு, மலர்ந்த முகத்தோடு, சந்தோஷமான முகத்தோடு ஒரு சகோதரனை சந்திக்கிறோமே, சலாம் சொல்கிறோமே, உபதேசம் அதாவது முசாஃபா செய்கிறோமே, குடும்பங்களை பற்றி விசாரிக்கிறோமே, இது கூட மார்க்கத்தில் நன்மை, இது தர்மம், இது சதக்கா. உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்கு சிரித்த முகத்தோடு ஒரு சகோதரனை சந்தித்தது, சிரித்த முகத்தோடு அனுசரித்தது, அரவணைத்தது, சலாம் சொன்னது உங்களுடைய வாழ்க்கையில் செய்கின்ற மிகச்சிறந்த ஒரு இபாதத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹு அலைஹி ஒரு ஹதீஸ் பதிவு பண்றாங்க, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்திக்கிற போது சிரித்த முகத்தோடு சந்தித்து சலாம் சொல்லி முசாஃபா பண்றாரு, கையை குடிச்சு முசாஃபா பண்றாரு. அப்படி அவர் முசாஃபா பண்ணி அந்த கையை பிரிப்பதற்கு முன்னால் அவர் செய்த அவ்வளவு பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான், பாவங்கள் அனைத்தும் உதிர்ந்து விடுகின்றன. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இலை உதிரும் காலத்தில் மரத்துடைய இலைகள் உதிர்ந்து கொட்டு போய் விடுகின்றனவே, அது மாதிரி சலாம் சொல்லி முசாஃபா பண்றமே பண்ணிப்பட்டு கையை பிரிக்கிறதுக்கு முன்னால நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மன்னித்து விட்டிருக்கிறது என்று சொன்னால், இது எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப ஒரு முஸ்லிமை நீங்கள் சந்திக்கிற போது மலர்ந்த முகத்தோடு சந்திக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமின் 5122 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. லா தஹ்கீர் அன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன், நல்ல எந்த காரியத்தையும் நீங்கள் சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். ஒரு நல்ல நன்மையான காரியத்தை, இது சின்ன விஷயம் தானே, இது சாதாரண விஷயம் தானே என்று அந்த நன்மையான காரியத்தை அற்பமாக நீங்கள் நினைத்து விட வேண்டாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வலவு அன் தல்கா அஹாக்க பி வஜிஹின் தல்கின், உங்களுடைய ஒரு சகோதரனை மலர்ந்த முகத்தோடு சந்திப்பது, அதுக்கு வந்து பெரிய காசு பணம் தேவையில்லை, நேர தேவையில்லை, பார்க்கிறோம், சிரிச்ச முகத்தோடு சந்திக்கிறோமே, அந்த நன்மையை கூட நீங்கள் அற்பமாக கருதிவிட வேண்டாம். அது மிகச்சிறந்த நன்மையாக இருக்கிறது. நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்கு, நரகத்தை விட்டும் பாதுகாத்து சொர்க்கத்தை தருவதற்கு இந்த சின்ன இபாதத்தை பண்ணுமே, இது கூட என்ன செய்யலாம், காரணமாக இருக்கலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்படி சந்திக்கிற போது பேசுகிற போது எப்படி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால், இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 6023 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. இத்தகுன்னார வலவு பிஷிக்கு தமரா, பேரித்தம்பலத்தின் துண்டை நீங்கள் சதக்கா செய்தாவது என்ன செய்து கொள்ளுங்கள், நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, ஃபயில்லம் யகுன், பேரித்தம்பலத்தின் துண்டு கூட உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னான். சரியா? சஹாபாக்குடைய வறுமை நிலை அந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, பேரித்தம்பலத்தின் துண்டு உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால், அந்த அளவுக்கு வறுமை, ஃபகீர், அந்த அளவுக்கு வறுமையில் நீங்கள் வாட்டப்பட்டால் என்ன செய்யுங்கள் என்று சொன்னால், ஃபபி கலிமத்தின் தய்யிபா, நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ஒருவரை சந்திக்கிற போது மலர்ந்த முகத்தோடு, இன்முகத்தோடு சந்திக்க வேண்டும் என்பது சுன்னாவா இல்லையா, நபி வழியா இல்லையா? இன்றைக்கு நாம் எத்தனையோ சகோதரர்களை பார்க்கலாம், ஒன்னு ரெண்டு கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் என்ற காரணத்தால நேரடியாக சந்திக்கிற போது சலாம் சொல்ல புறக்கணிப்பது, சலாம் சொன்னாலும் கூட பதில் சொல்ல மறுப்பது, முகத்தை திருப்பி கொண்டு போகுது. இவரும் கலிமா சொன்ன முஸ்லிம், அவர் என்ன கலிமா சொன்ன முஸ்லிம், ரெண்டு பேரும் முஸ்லிமா இருக்கிறோம், சின்ன கருத்து வேறுபாட்டு காரணத்தால முகத்தை முறிக்கிறோம் இல்லையா, இது நபி வழியா? நபி வழி என்ன? ஒரு முஸ்லிமை நீங்கள் சந்திக்கிற போது மலர்ந்த முகத்தோடு சந்திக்க வேண்டும், சலாம் சொல்லணே, முசாஃபா பண்ணனே, குடும்பத்தை பத்தி விசாரிக்கணே, இது உங்களை நரகத்தை விட்டு பாதுகாக்கும் என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, மூன்றாவதாக நபி வழியும் நம் நிலையும் என்ற நம்முடைய நிலையை இந்த நபி வழியோடு இந்த ஹதீஸோடு நம்முடைய வாழ்க்கையை உரசி பார்க்க வேண்டும். உரசி பார்ப்பது மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போன்று எப்படி அபூ தலஹா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாழ்க்கையை உரசி பார்த்தாரோ அந்த வசனத்தோடு, அப்படி உரசி பார்த்து இந்த வசனம் மதுவை தடுக்கிறது என்றால் அந்த தவறுக்கு பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வச்சாங்களோ, அதே மாதிரி நம்மள என்ன செய்யணும், தவறுகளுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நாலாவது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் யாரையும் சபிக்க வேண்டாம். நம்ம பேசுகிற போது யாரை என்ன செய்யக்கூடாதா, நீங்கள் சபித்து விட வேண்டாம். சபிப்பது இஸ்லாத்தில் மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய குற்றம். ஒரு ஹதீஸ இமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 6045 ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. லா எரிமி ரஜுலன் பில் ஃபுசூத்தி வலா எரிமி பில் குஃபுர், ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்த்து பாவியே என்று சொல்ல வேண்டாம். அதே அது மாத்திரமல்ல, அவர் காஃபிரா போயிட்டாரே என்று முஸ்லிம் முஸ்லிமை பார்த்து சொல்லக்கூடாது, அவர் பாவி அவர் காஃபிர் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். அது மாத்திரமல்ல, ஒரு முஸ்லிமை பார்த்து நீங்கள் பாவி என்று சொல்வது, காஃபிர் என்று சொல்வது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய குற்றம் என்று சொன்னால், ஃபஹுவா கத்லிஹி, அவரை கொலை செய்வதற்கு நிகராக இருக்கிறது. ஒரு முஸ்லிமை பார்த்து இவர் பாவி, இவர் வந்து காஃபிரு, இவர் முனாஃபிக்கு என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய பாவம். ஃபஹுவா கத்லிஹி, அவரை கொல்லுவதற்கு கொலை செய்வதற்கு நிகராக இருக்கிறது என்ற செய்தியை பதிவு பண்றாங்களே. அப்ப யாரையும் பார்த்து யாரும் ஃபத்வா கொடுக்க தேவையில்லை, இவர் காஃபிரு, இவர் கெட்டவரு, இவர் முனாஃபிக்கு, இவர் நரகவாசி, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு, நரகவாசியா சொர்க்கவாசியா என்று யார் தீர்மானிப்பது? நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பான், சரியா, ஒரு கட்டத்தில் பாவசி நரகத்துக்கு போய் சேர்ந்துருவான், கெட்டது பண்ணிக்கிட்டே இருப்பான், ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வரு, தௌபா செஞ்சு என்ன செய்வான், சொர்க்கத்துக்கு போயிடுவான். அப்ப பாவியா பாவி இல்லையா, நரகவாசியா சொர்க்கவாசியா என்று தீர்மானிக்க கூடிய அதிகாரம் யாரை சார்ந்தது? அல்லாஹ்வுடைய கையில், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாலாவது, நபி வழியும் நம் நிலையில யாரையும் யாரும் என்ன செய்யக்கூடாது, பாவி என்று சொல்லுவதோ, காஃபிர் என்று சொல்லுவதோ, நரகவாசி என்று சொல்லுவதோ, சபிப்பதோ மார்க்கத்தில் கூடாது என்பதோடு, சபிக்க கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையும் ஆகக்கூடாது, சபிக்கவும் கூடாது, சாபம் வாங்குற மாதிரி என்ன செய்யக்கூடாது, என்னுடைய பேச்சு, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நடவடிக்கைகள் சாபம் வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கவும் கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா, ஒருவரை நாம் சபித்து விட்டோம் என்று சொன்னால் அது அவர் மேல போய் இறங்குவோம், அவருக்கு அதுக்கு ஃபிட் சொன்னா போய் இறங்குறேன், இல்லைன்னு வைங்க என்ன செஞ்சிடறேன், யாரு சபிச்சாரோ அவர் மேல திரும்பி வருமா இல்லையா? இதை பற்றிய ஒரு ஹதீஸ் ஞாபகம் ஊட்டுகிறேன். இமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 755 ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. மிகச்சிறந்த ஒரு சஹாபி சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் பாதிக்கப்பட்டு பாதிப்புடைய உச்சகட்டத்திற்கு சென்று அந்த பாதிப்புடைய பிரதிபலிப்பு சாபமாக மாறியது. ஒரு ஆளை சபிச்சாங்க, அந்த சாபத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு அழகான ஒரு செய்தி. இவங்க வந்து பெரிய சஹாபி என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். எவ்வளவு பெரிய சஹாபி, நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் 10 சஹாபாக்களை சொர்க்கவாசின்னு சொன்னாங்களே, அதில் ஒரு சஹாபி யாரு, இந்த சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அது மாத்திரமல்ல, சஹாபாக்கள் நபிகள் நாயகத்தை பார்த்து தான், ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு என் தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் என்று யார் யாரை பார்த்து சொல்வது? சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்த்து ஃபிதாக அபி வ உம்மி என்று சொன்னார்கள் என்று சொன்னால் யாரை பார்த்து சொல்றாங்க? இந்த சஅத் பின் அபி வக்காஸ். அந்த உஹது போர்ல அப்படி எதிரிகள் சூழ்ந்து வருகிற போது நபிகள் நாயகத்தை காப்பாத்துறாங்களே, அப்போது சொல்வார்கள், ஃபிதாக அபி வ உம்மி யா சஅத், சஅதே, என் தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லப்பட்ட சஹாபி சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அபூ தாலிபு கணவாயிலே பல்வேறு தியாகங்கள் கொடுமைகளை அனுபவித்த சஹாபி சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் அலைசல்லம் முன் அறிவிப்பு செஞ்சாங்களே, அந்த அகலிய தோணும் போது பாறையை உடைச்சாங்களே, பாறையை உடைத்து விட்டு இதன் மூலமாக வெள்ளை மாளிகை கைப்பற்றப்படும், என் சஹாபாக்கள் வெள்ளை மாளிகை கைப்பற்றி வெள்ளை மாளிகையில் சுபு வெள்ளை மாளிகையில் ஜுமாவுடைய தொழுகையை துல வைப்பார்கள் என்று முன் அறிவிப்பு செஞ்சாங்களே. இந்த வெள்ளை மாளிகை கைப்பற்றப்பட்டது, இன்னைக்கு வாஷிங்டன்ல வெள்ளை மாளிகை இருக்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வெள்ளை மாளிகை எங்க இருந்துச்சு, எங்க இருந்துச்சு, பாரசீகம். அப்ப அங்க இருந்துதான் உலகத்தை ஆட்டி படைக்கிறாங்க. அப்ப ரசூல்லா முன்னாலே சொல்லிருக்கிறாங்க, வெள்ளை மாளிகையை கைப்பற்றப்படு, ஏதா கிசிரா பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா ஒப்பந்தத்துக்கு பிறகு 8 நாட்டு அரசர்களுக்கு தபால் போட்டாங்களே இல்லையா, அதுல சில நாட்டு மன்னர்கள் இஸ்லாத்தையே ஏற்றுக்கொண்டார்கள். உதாரணமாக பஹ்ரைனுடைய மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், யமனுடைய மன்னர் செஞ்சாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அதே மாதிரி அபிசீனியாவுடைய மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சில பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், பல பேர் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் அந்த தவாலை கண்ணியமா பாக்குறாங்க, கண்ணியப்படுத்தினாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, ரோம பேரரசு ரோமுடைய மன்னர், ரோமுடைய மிகப்பெரிய மன்னர் கூட நபிகள் நாயகத்துடைய தபாலை படிக்கிறார், அசிம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு அமைதியை தரும் என்றெல்லாம் இருக்குது. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு இருமடங்கு நன்மை, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்று சொன்னால் இருமடங்கு பாவ என்கிற தபால யார் படிக்கிறது, ரோம பேரரசு கைசருங்கிறமே ரோம் நாட்டு மன்னர் படிக்கிறாரு. படித்து கொண்டு வந்த சஹாபியை கண்ணியப்படுத்தி அன்பளிப்பு கொடுத்து இதை கொண்டு போய் நீங்க ரசூலுல்லாஹ் கொடுத்துருங்க என்றெல்லாம் கண்ணியப்படுத்தினார். அந்த தபாலை, நபிகள் நாயகத்துடைய தபாலை அவமதித்தவர் யாரு என்று சொன்னால் இந்த கிசரா. கிசரானா யாரு, பாரசீகத்துடைய மன்னர் இருந்தாரு, அன்னைக்கு ஒயிட் ஹவுஸ் வந்து அங்கேதான் இருக்குது, அங்கே ஊர்த்துக்கிட்டு தான் உலகத்தை ஆட்டி படைப்பாங்க. அப்ப அந்த கிசரா என்ன பண்றான்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய தபாலை கிழிச்சு எறிவார், கிழிச்சு எரிஞ்சிட்டு என்னுடைய அடிமை எனக்கே தபால் போடுவதா, திமுற ஆர்வமா பேசுவார். அப்ப அந்த சஹாபி அப்படியே போய் தபால கொடுத்து எல்லாத்தையும் சந்திச்சு போட்டு, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி வந்து உங்களை மதிக்கல, தபாலுக்கு மதிப்பு இல்ல, கிழிச்சு எரிஞ்சிட்டாரு என்று வேதனையோடு ஆதங்கப்பட்டு அந்த செய்தியை சொல்லுவாங்க. சொன்னால் அதை கேட்ட நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அந்த கிஸ்ராவுக்கு பதுவா பண்ணுவாங்க, மஸ்ஸக்கல்லாஹு முல்கஹு, அவருடைய ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கிழித்தெறிவானாக, என் தபால் எப்படி கிழித்து எரியப்பட்டதோ அதுபோன்று கிஸ்ராவுடைய ஆட்சி அதிகாரம் கிழித்து எரியப்படட்டும், அல்லாஹ் எரிவானாக. என்ன பண்றாங்க, சபிக்கிறாங்க. இந்த சாபத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். 2வது கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி காலத்துல காதிசியா என்கிற படுபயங்கரமான போர், 3 நாட்களாக நடந்த உச்சகட்ட போர். அந்த காதிசியாவுக்கு போறாங்கல, காதிசியாவுடைய தளபதி யார் தெரியுமா, யாரு காதிசியாவுடைய தளபதி, இந்த சஹாபி பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க தலைமையில தான் காதிசியா போர் நடக்குது. 3 நாள் நடந்த கடுமையான போர். காதிசியாவில் பெரியவர் வல்லரசு, அமெரிக்காவை, இன்றைக்கு அமெரிக்காவை போன்ற மிகப்பெரிய வல்லரசு, வல்லரசோடு வெள்ளை மாளிகையோடு மோதுறாங்க. மோதினால் அல்லாஹ்வுடைய உதவியோடு அந்த காதிசியாவில் மிகப்பெரிய வெற்றி. காதிசியாவுடைய வெற்றியின் மூலமாக சஹாபாக்கள் வெள்ளை மாளிகையை கைப்பற்றுகிறார்கள். வெள்ளை மாளிகை கைப்பற்றப்பட்டு இந்த சஹாபி பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வெள்ளிக்கிழமை ஜும்ஆ டைத்துல வெள்ளை மாளிகைக்குள்ளே போவாங்க. அப்படி போகிற போது சில வசனங்களை ஓதிக்கொண்டே போவார்கள். கம் தரகு மின் ஜன்னாத்தி வயூன் وزروعين ومقامين كريم ونعمتين كانوا فيها فاكهين كذلك وأورثناها قوما آخرين فما بكت عليهم السماء والأرض وما كانوا منظرين எத்தனையோ தோட்டங்களை, எத்தனையோ நீரூற்றுகளை, எத்தனையோ செல்வங்களை இவர்கள் எல்லாம் விட்டு விட்டு ஓடி போய்விட்டார்கள். யாரா இது, ஏற்கனவே இறங்கிய ஆயத்து, இத கரெக்டா அந்த சஹாபியின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சமயத்து ஓதுறாங்க. செல்வம் ஹில்வம் எல்லாம் வச்சிருந்தாங்கல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஃபமா பகத் அலைஹிமுஸ் ஸமாவு வல் அர்து, இவர்களுடைய தோல்விக்காக வானம் அழவில்லை, பூமி அழவில்லை என்ற வசனத்தை சஹாபியின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஓதிக்கொண்டு வெள்ளை மாளிகைக்குள்ள போவாங்க, ஜும்ஆ தொழுகையெல்லாம் தொழ வைப்பாங்க. இவ்வளவு பெரிய சஹாபி, இவங்களை வந்து ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவுடைய கவர்னர் ஆக்குறாங்க. கூஃபாவுடைய கவர்னர் ஆக்குனா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் இந்த கூஃபாவாசிகள் வந்து நிறைய ஃபித்னா பண்ணுவாங்க இயற்கையாகவே. அப்ப இவர் வந்து சரியில்லை, இவர்கிட்ட நீதம் இல்லை, இவர்கிட்ட நேர்மை இல்லை, எந்த அளவுக்கு சொன்னா இவங்களுக்கு வந்து நபி வழி பிரகாரம் சொல்ல வைக்கவே தெரியும். யாருக்கு? சஹாபின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு என்ன தெரியலையா? நபி வழி பிரகாரம் சொல்ல வைக்கவே தெரியவில்லை என்கிற புகார் எழுகிறது. இந்த மாதிரி புகார் பண்ணி இதை கொண்டுகிட்டு மதீனாவுக்கு போய் கலீஃபா உமர் பின் ஹத்தாபை சந்திச்சு, நீங்க போட்ட சஹாபின் அபி வக்காஸுக்கு என்ன தெரியல? சொல்ல வைக்க கூட தெரியலையேங்க. அவரை போய் நீங்க கவர்னர் ஆக்கி வச்சுக்கிறீங்களே அப்படின்னு புகார் பண்ணுவாங்க. புகார் பண்ணினால் கலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கவர்னரை வாபஸ் வாங்குவாங்க. எந்த கவர்னர்? சாதி பின் அபி வக்காஸ்ங்கிற அந்த பெரிய கவர்னரை கலீஃபா வாபஸ் வாங்குவாங்க. வாபஸ் வாங்கிட்டு போட்டுட்டு அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க வந்து கூஃபாவுடைய கவர்னரு, நீங்கள் கூஃபாவுடைய கவர்னராக இருந்து இந்த செய்தி உண்மைதானா என்பதை விசாரித்து எனக்கு தகவல் தாருங்கள் என்றும் படிப்பார்கள். அப்ப இந்த சஹாபி இங்க வருவாங்க, அவங்க அங்க போயிருவாங்க. இது வந்து விசாரிக்கப்படு, இது வந்து விசாரிக்கப்படும் போது ஒரு கட்டத்துல சாதி பின் அபி வக்காஸும் கூஃபாவுக்கு போறாங்க. கூஃபாவுக்கு போய் அந்த விசாரணை டயத்துல ஒருத்தர் சொல்லுவாரு, இவர் சரியில்லை, நீதம் இல்ல, பாரபட்சமா நடந்தாரு, ரசூல்லா பிரகாரம் துணு வைக்க கூட தெரியல அப்படின்னு யார பத்தி குற்றச்சாட்டு? சாதி பின் அபி வக்காஸ பத்தி குற்றச்சாட்டு. இந்த மாதிரி அநியாயமா அபாண்டமான பழிகள் சுமத்துறனால சாதி பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு நொந்து போயிருவாங்க, ரொம்ப வேதனைப்படுவாங்க. ரொம்ப வேதனைப்பட்டு அந்த குற்றச்சாட்டு வச்சானே அவனுக்கு எதிராக பதுவா பண்ணுவாங்க. அல்லாஹும்மா அதில் உமரஹு, அல்லாஹ்வே அவருடைய ஆயுளை நீட்டி வைப்பாயாக. யாரு ஃபித்னா பண்ணாரோ இது பதுவாவா துவாவா? ஆயுளை நீட்டி வைக்கிறது என்ன, துவா தானே. அப்ப எப்படி கேட்கறாங்க அப்படின்னு சொன்ன, அல்லாஹும்மா அதில் உமரஹு, அவருடைய ஆயுளை நீ நீட்டி வைப்பாயாக. ஆயுளை மாத்திரம் அல்ல, வாத்தில் ஃபக்ரஹு, அவருடைய வறுமையையும் நீ அதிகப்படுத்துவாயாக. நீண்ட கால வாழனே, எப்படி வாழனே? செல்வத்தோடு அல்ல, வறுமைக்கு மேல் வறுமை, கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு அவரை நீ வாழ வைப்பாயாக. அது மாத்திரம் அல்ல, வஅரிதுஹு லில் ஃபிதன், ஃபித்னாக்களில் அவரை மூழ்கடிப்பாயாக என்று சாயிது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவருக்கு எதிராக பதுவா பண்ணிட்டாங்க. யாருக்கு எதிராக அந்த புகார் பண்ணாரு? ஆயிலை நீட்டி வை, வறுமைய ஜாஸ்தியாக்கு, ஃபித்னால மூழ்கடிச்சதல்லா அப்படின்னு வந்து பதுவா பண்ணிடுறாங்க. பண்ணினால் இந்த பதுவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதே மாதிரி ஆயுள் நீட்டிக்கப்படுகிறது, வறுமை அதிகரிக்கப்படுகிறது. இவர் கடைசி காலத்துல தள்ளாத வயசுல என்ன பண்ணுவாரா அப்படின்னு சொன்னா, அவருடைய புருவம் இருக்கிறது, புருவம் எல்லாம் அப்படி கண்ணில் வந்து மறைச்சு கிடக்குமா, அந்த அளவுக்கு வயோதிகம். அந்த வயோதிகத்திலும் பெண்களை சீண்டுவது, பெண்களை கிண்டல் பண்ணுவது, அதன் மூலமாக சமுதாயத்தில் அவர் அவமானப்படுத்தப்படுவது என்கிறதை அவர் அனுபவிக்கிறார். அனுபவித்து அவர் சொன்னார், அசாபத்தினி தாவத்து சஹதின், சஹதுடைய துவா என்னை பாதித்து விட்டது, சாது பதுவா பண்ணினாரே அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று இவர் சொன்ன செய்தியை இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 755வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நபி வழியோடு நம் நிலையை உரசி பார்ப்பது, யாரையும் சபிக்க கூடாது, சபிக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ளவும் கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி விட்டு கொடுத்தாங்க, எப்படி சகிச்சு போனாங்க, எப்படி மக்களை மன்னிச்சாங்க, அதை நபி வழியோடு நாம் உரசி பார்த்தால் நபி வழிய ரெண்டாவது பார்க்கலாம். அவங்கள்ட்ட பாடம் படித்த சஹாபாக்கள் இல்லையா, ரசூல்லா உஸ்தாது, இவங்கெல்லாம் சஹாபாக்கள் மாணவர்கள். அவங்கள்ட்ட பாடம் படித்த மாணவர்கள் எப்படி விட்டு கொடுத்தாங்க, எப்படி சகித்து போனாங்க, எப்படி மென்மையா நடந்து கொண்டார்கள், எப்படி மன்னிக்க கூடிய மனோபான்மையை வளர்த்து கொண்டார்கள் என்பதற்கு சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய அற்புதமான, என்னைய கவர்ந்த, எனக்கு ரொம்ப விரும்பிய ஒரு அழகான ஹதீஸ் என்னன்னு சொன்னா, ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு சஹாபாக்கள். ஹுதைஃபா என்பது ஒரு சஹாபி, யமான் என்பது இன்னொரு சஹாபி. ஹுதைஃபா வந்து மகன், யமான் யாரு, வாப்பா, சரியா? அப்ப மகனும் வாப்பாவும் உகது போரில் மார்க்கத்திற்காக, மார்க்கத்தை மேலோக்கு செய்வதற்காக பல்வேறு சஹாபாக்கள் கலந்து கொண்டார்களே, அந்த உஹதில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய தந்தை யமான் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேரும் உஹதுல கலந்துக்கிறாங்க. உங்களுக்கு உஹதுடைய ரிசல்ட் தெரியும், ஆரம்பத்துல வெற்றி. அப்புறம் சஹாபாக்கள் படுபயங்கரமாக தாக்கப்பட்டாங்களே, 70 சஹாபாக்கள் தாறுமாறாக ஷைதாக்கப்பட்டாங்களே, அந்த இக்கட்டான காலகட்டத்தில் சஹாபாக்கள் யாரு சஹாபி இல்லை காஃபிர் யார் என்பதெல்லாம் தெரியவில்லை, ஒருவர் ஒருவரோடு கலந்து போய்விட்டார்கள். அப்படி கலந்து போன உடனே இந்த யமான் இருந்தாங்களே, வாப்பா இருந்தாங்களே, யமான் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, அவர் கலந்து அந்த கூட்ட நெருக்கடி அந்த போரே நிறைய பேர் கொல்லப்பட்டது, அந்த பதஷ்டத்துல காவிரிகள் பக்கத்து போய் தெரியாம போயிடுறாரு. போனா சஹாபாக்கள் என்ன புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், அவர் வந்து காஃபிர், யாரு யமான் ரலியல்லாஹு அன்ஹுங்க, அவரை காஃபிர் என்று சில சஹாபாக்கள் தெரியாமல் அறியாமல் புரிந்து கொண்டார்கள். புரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவரை போய் வெட்ட போவாங்க. யார யமான சஹாபாக்கள் வந்து வெட்ட போவாங்க. யார் பாக்குறது? ஹுதைஃபா மகன் பார்த்து கொண்டிருப்பார். அப்படி போகிற போது கையில் ஆயுதங்களோடு வாளோடு சஹாபாக்கள் நகருகிற போது இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சப்தமிட்டு கதறுவார், ஹுவா அபி அபி, அவர் என் தந்தையாயிற்றே தந்தையாயிற்றே என்று கதறுவார். போருடைய உச்சகட்டம், இந்த சவுண்ட் எல்லாம் காதல போய் கேட்காது. அப்புறம் சொல்லுவாரு, ஹுவா முஸ்லிம் முஸ்லிம், அவர் முஸ்லிம் ஆயிற்றே முஸ்லிம் ஆயிற்றே என்று மகன் கதறுவார். அதுவும் போய் காதல போய் கேட்காது. கேட்கலங்கிறனால போன சஹாபாக்கள் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலையே செஞ்சிருவாங்க. சஹாபாக்களால் ஒரு சஹாபி தெரியாம என்ன செய்யறாங்க, கொலை செஞ்சாங்க. யாரு கண்ணுக்கு முன்னால? பையன் கண்ணுக்கு முன்னால. பையன் வாப்பா வாப்பா கத்துனாரு, முஸ்லிம் முஸ்லிம் கத்துனாரு, கத்திய பிறகும் அறியாமை சவுண்டு கேட்காம கொலை பண்ணிடுவாங்க. கொலை செய்து விட்டு கொலை செய்த சஹாபாக்கள் திரும்பி வருவார்கள், கையிலே வாளோடு வருவார்கள், வாளில் ரத்தம் சொட்டும். யாருடைய ரத்தம்? தந்தையுடைய ரத்தம் சொட்டும். அந்த வாளை பார்த்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, தந்தையுடைய ரத்தம் சொட்டுகிறதே, அந்த தந்தையுடைய ரத்தத்தை பார்த்த ஹுதைஃபா அவர்கள் சொல்வார்கள், யக்ஃபிருல்லாஹு லகும், என் அருமை சஹாபாக்களே, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, நீங்கள் கொலை செய்தது ஒரு காஃபிர் அல்ல, அவர் என் தந்தை, அவர் ஒரு முஸ்லிம், மார்க்கத்திற்காக கலந்து கொண்ட சஹாபி, அறியாமையில் அங்கே போய் சேர்ந்து கொண்டார், கலந்துட்டாரு, நீங்க தெரியாம போய் கொலை பண்ணிட்டீங்க, நான் உங்களை வந்து உங்க மேல குற்றம் சுமத்தல பழி சுமத்தல, நான் உங்களை மன்னித்து விட்டு, இவர் தானே பாதிக்கப்பட்டவர், பாப்பா கொலைப்பட்டாங்க, அப்ப இவர் தான் பாதிக்கப்பட்டாரு, எல்பிருல்லாஹு லகும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, நானும் மன்னித்து விட்டேன், அல்லாஹ் உங்களை மன்னிச்சிருவான் என்று மகன் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு பாப்பாவை கொலை செஞ்சாங்களே அவங்களை உடனே மன்னிப்பாங்க. மன்னிச்சா இது பெரிய நிகழ்ச்சியா இல்லையா? சாதாரண விஷயம் இல்லையா? பெரிய விஷயமாச்சே. அப்ப ரசூலுல்லாஹ் வர போய் நிக்கும், போய் நின்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிக்கப்பட்ட யமான கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு சொல்லுவாங்க, தெரியாம சஹாபாக்கள் கொலை பண்ணிட்டாங்க, இதுக்கு வந்து நஷ்ட ஈடு இருக்கத்தான் செய்கிறது, நஷ்ட ஈடு வந்து அரசு தரும், நஷ்ட ஈடு வந்து அவங்க தெரியாம பட்டாங்க, அவங்கள்ட்ட வாங்காம அரசாங்கம் என்ன செய்ய, நஷ்ட ஈடு தரும். இதற்குரிய நஷ்ட ஈடு என்ன என்று சொன்னால், 100 ஒட்டகங்கள், உங்கள் தந்தையுடைய ரத்தத்திற்கு பகரமாக 100 ஒட்டகத்தை நானே அரசாங்கம் சார்பாக உங்களுக்கு தர்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிக்கப்பட்ட ஹுதைஃபத்துல் யமானை பார்த்து சொன்னார்கள். சொன்னால் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த 100 ஒட்டகங்களை வாங்குவதற்கு மதீனாவிலே என்னை விட ஏழைகள், என்னை விட மிஸ்கீன்கள், என்னை விட ஃபகீர்கள் இந்த மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எனவே என் சார்பாக மதீனாவுடைய ஏழைகளுக்கு மதீனாவுடைய ஃபகீர்களுக்கு அந்த ஒட்டகங்களை நீங்களே பங்கிட்டு கொடுத்து விடுங்கள் என்று ஹுதைஃபத்துல் யமான் அவர்கள் நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்ல, நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு சொந்தமான ஹுதைஃபாவுக்கு சொந்தமான 100 ஒட்டகங்களை ஏழை எளிய மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தாங்க என்ற இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு அலைஹி தங்களுடைய சஹீஹுல் புகாரியில இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்களே. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி விட்டு கொடுத்தாங்க, எப்படி மன்னிச்சாங்க இல்லையா? அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களிடத்தில் பாடம் படித்த சஹாபாக்கள் வாப்பாவை கொலை பண்ணிட்டு வந்தாங்க, அந்த ஸ்பாட் இல்லையா, அந்த ஸ்பாட்ல ரத்தம் சுட்டுது, வாப்பா துடிக்கிறாரு, அதை பார்த்து எகபிருல்லாஹுலக்கும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், சகிப்பு தன்மை, விட்டு கொடுக்கக்கூடிய மனோபான்மை வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் இந்த வரலாறு சான்றா இல்லையா? அப்படி விட்டு கொடுக்கறனால இது நம்மளை வந்து அல்லாஹ் கேவலப்படுத்திடுவான், அவமானப்படுத்திடுவான், தோத்து போயிட்டாரு, அதெல்லாம் செய்தான் போடுவாங்க. அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன நபிகள் நாயகத்துடைய உத்தரவாதம் என்ன என்று சொன்னால், மன் தவாதா லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக சகித்து போனாரோ, அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுத்தாரோ, ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் என்ன செய்வான், அவரை உயர்த்தியே தீருவான், அவரை கண்ணியப்படுத்தியே தீருவான். அப்ப அல்லாஹ்வுக்காக இறங்கி போய் அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுத்து அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிட்டமாக, அது அசிங்கமோ அவமானமோ தோல்வியோ அல்ல, நிச்சயமாக இம்மை மறுமையில் வெற்றி இருக்கிறது என்பதற்கு இந்த வரலாறு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகத்துடைய நபி வழியோடு இந்த சகிப்பு தன்மை, இந்த விட்டு கொடுத்தலை நீங்கள் உரசி பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நபி வழியும் நம் நிலையில ஒருவரை பற்றி நாம் பேசுகிற போது அவரை புகழ வேண்டும் என்று சொன்னாலும் அல்லது குறை சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் ஒரு அளவுக்கு தான் புகழணுமா, ஒரு லிமிட்டா புகழன, அதுக்கு மேல ஆகோ ஓஹோ என்று வானலாவிய அளவுக்கு புகழ்வது என்ன அல்ல நபி வழி இல்லை. உதாரணமாக இமா புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 6061 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. ஒருத்தர் வந்து நேருக்கு நேரா புகழ்றார், சரியா? அப்படி நேருக்கு நேரா புகழும் போது அவரை பார்த்து ரசூலா சொல்லுவாங்க, வைஹக கதஅத உனுக சாஹிபிக்க, உனக்கு நாசம் ஏற்பட்டு விட்டது, உன்னுடைய சகோதரனுடைய கழுத்தை நீ அறுத்து விட்டாய், நேரடியா புகழ்றாரு. அவரை வந்து ரசூலா ஏத்துக்கிறாம அங்கீகரிக்காம இந்த மாதிரி சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, ஒருவரை பற்றி நீங்கள் புகழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி சொல்ல வேண்டும் தெரியுமா? அஹ்சாபு அன்னஹு கதா வ கதா, நான் நினைக்கிறேன் இவர் இப்படி இப்படிப்பட்டவராக இருக்கிறார். அவரை பத்தி கேட்கிறாங்க, சொல்லனே புகழனு பாராட்டனே, எப்படி சொல்லனே, நான் நினைக்கிறேன் இவர் இப்படிப்பட்டவரு, நான் நினைக்கிறேன் அவர் அப்படிப்பட்டவரு என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர 100% இவர் பக்காவான பார்ட்டி என்று நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் அந்த வார்த்தையில் சொல்லுங்கள், வலா யுசக்கி அலல்லாஹி அஹதா, நான் அல்லாஹ்விடத்திலே யாரையும் பரிசுத்தவன் என்று சொல்லிவிட மாட்டேன், என் பார்வையில என்னுடைய பழக்க வழக்க என் நட்புல மாஷாலா நல்லவரு, அதுக்கு மேல ரகசியம் யாருக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், நான் அல்லாஹ்ட்ட வந்து இவர் பரிசுத்தவன் சொல்ல மாட்டேன் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர, நீங்கள் யாரையும் என்ன செய்யறீர்கள், அளவு கடந்து வரம்பி மீறி நீங்கள் புகழ்ந்து விட வேண்டாம் என்று சொல்றாங்களே. அப்ப இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம், புகழுவதாக இருந்தாலும் சரி, தூற்றுவதாக இருந்தாலும் சரி, புகழிலும் வரவு மீறல் இல்லையா, தூற்றுவதில் என்ன வரவு மீறல், இது வந்து நபி வழிதானா என்பதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உரசி பாருங்கள். அது மாத்திரமல்ல, என் அருமை சகோதர்களே, என் அருமை தாய்மார்களே, மென்மை, நம்மளுடைய மென்மை என்ன, ரசூல்லாவுடைய மென்மை எப்படி இருந்தது, நீங்க மென்மையை நீங்க உரசி பாருங்க, அவங்க சுபஹானல்லாஹ் எப்படி எல்லாம் மென்மையா இருந்தாங்க, மென்மை வந்து எவ்வளவு பெரிய ஃபாயிதா. திருமறை குர்ஆனில் சூரா ஆல் இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 159வது வசனம், அதிலே அல்லாஹ் பேசுகிறான், ஃபபிமா ரஹமத்தி மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹௌலிக், நபியே, அல்லாஹ்வுடைய ரஹமத், அல்லாஹ்வுடைய அருள்குடையின் காரணத்தால் நீங்க வந்து மென்மையா இருக்கிறீங்க, நீங்கள் மாத்திரம் மென்மையாக இல்லை என்று சொன்னால் லன்ஃபல்லு மின் ஹௌலிக, உங்களை விட்டு மக்கள் விரண்டோடி போயிருப்பார்கள் என்று பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, மக்கள் சஹாபாக்கள் கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்து நோக்கி வந்தாங்களே, எதை பார்த்து வந்தாங்க, ரசூல்லாவுடைய பழக்க வழக்கம் இல்லையா. ரசூல்லா வந்து ஒரு நாள் மாநாடு போட்டாங்களா, ரசூல்லாவுடைய சீடிய சஹாபாக்கள் கேட்டாங்களா, இது மாதிரி நெட்டில் ரசூல்லா பேசினாங்களா, வாட்ஸ்அப்ல பேசி ரசூல்லா அனுப்பி விட்டாங்களா, அப்படிலாம் ஒண்ணுமே பெருசா இல்லை. ஆனா என்ன, கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்து நோக்கி மக்கள் வந்தார்களே, எதை பார்த்து வர்றாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்களுடைய நறுக்குணம், அவங்களுடைய பண்பாடு, அந்த மென்மை நறுக்குணம் பண்பாடுகளை பார்த்துத்தான் கூட்டம் கூட்டம் மக்கள் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்திற்கு வந்தார்கள். சின்ன ஒரு வரலாறு பதிவு பண்ற, அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த அபூதருல் கிஃபாரி என்கிற சஹாபி இஸ்லாத்திற்கு வந்தாரு. ரசூல்லா வந்து மக்காவுல ஒரு நாள் மாநாடு போட்டாங்க, அந்த மாநாட்டில் கலந்து கொண்டாரு, கலந்து கொண்டு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். ஏறி நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லையா. இவர் கேள்விப்படுறாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல முஹம்மது அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கொள்கையை சொல்றாரு என்று அவர் கேள்விப்பட்டார் அப்படின்ட்டு அவர் ஒண்ணுமில்லைங்க சாதாரண ஒரு இதுங்க கவனிங்க கவனிங்க இதெல்லாம் உண்மை கிடையாது சரியா அப்படின்னு அவர் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்ட உடனே அபூதருல் ஹிஃபார் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, தன்னுடைய தம்பியை பிடிச்சி நீ மக்காவுக்கு போ, முகமதான் ஒரு கொள்கையை சொல்றாரா, அது என்ன கொள்கை, அவர் யாரு, ஆள் எப்படி, அதெல்லாம் கேட்டுட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு அண்ணங்காரர் தம்பிய மக்காவுக்கு அனுப்பிடுறார். அனுப்பிவிட்டா தம்பி மக்காவுக்கு வர்றாரு, ரசூல்லாவை பார்க்கறாரு, பேசுறாரு, பழகுறாரு. பழகுன உடனே அவருக்கு இது நல்லவங்க சரியா அப்படி படுது, இவங்க சொல்லக்கூடிய மார்க்கம் சரிதான் அப்படின்னு படுது. அப்படி பட்ட உடனே நேரம் அவங்க ஊருக்கு போறாங்க. அண்ணங்காரரை பார்த்து ஏமூருனா பி மகாரிமல் அஹ்லாக், முகமது அவர்களை பொறுத்தவரை நற்குணங்களை ஏவுகிறார் சரியா. அண்ணனுக்கு வந்து என்ன செய்து, அவங்க நல்லவங்க, நல்ல குணத்தை மக்களுக்கு ஏவுறாங்க என்று அபூதல் ரிஃபாருடைய தம்பி அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க. சொன்னால் அபூதல் ரிஃபாரிக்கு வந்து இந்த பதில் வந்து முழுமையா இல்லை, அவர் எதிர்பார்ப்பு வந்து முழுமை பெறவில்லை. இது வந்து முழுமையா இல்லையே, நம்மளே நேரடியா மக்காவுக்கு போகலாமே அப்படின்னு அபூதர் என்ன பண்றாரு, மக்காவுக்கு வர்றாங்க. மக்காவுக்கு வந்தா ரசூல்லாவெல்லாம் யாரு என்ன இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டம் முந்தி பிந்தி பார்த்ததே கிடையாது, காபாவில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு யாரு முகமது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பகல் ஃபுல்லா போயிடுச்சு, ரசூல்லா பார்க்கவே இல்லை, தெரியலை இல்லை பத்தியெல்லாம் பார்க்கல. ஏறக்குறைய நைட் ஆயிடுச்சு. நைட்ல வந்து அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அபூதரை பார்ப்பாங்க. வெளியூருக்காரர் அலி புரிஞ்சுக்கிடுவாங்க, வெளியூருக்காரர் ஆயிட்டு இங்க வந்து தங்கியிருக்கிறாரு, அவர் எங்க சாப்பிடுவாரு, எங்க தூங்குவாரு, நம்ம என்ன செய்வோம், நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவோம் என்று அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு யார கூட்டிட்டு போயிடுறாங்க, அபூதர் ரிஃபாரிய அவங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க. நைட்ல தங்க வைக்கிறாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, மறுநாள் காலையில உங்க வேலையை பார்க்க போயிருங்க அப்படின்னு இவர் வந்துடுறாரு சரியா. ஆனா அந்த ஒரு நைட்ல நீங்க யாரு என்ன நம்மளா இருந்தா மாஷாலா சிபிஐ விசாரணையே தோத்து போயிடும் சரியா, அந்த அளவுக்கு விசாரிச்சு தான் நம்ம வீட்டுல தங்க வைப்போம். ஆனால் யாரு என்ன எல்லாம் தெரியாம விருந்தவங்க பக்கா சரியா பண்ணி போட்டு, சரி உங்க வேலையை பகல்ல போறேன்னா போய்க்கிறீங்க அப்படின்ட்டாங்க. பகல்லையும் அபூத ரெண்டாவது பகல் சரியா, அப்படி காபாவில் வந்து பாக்குறாங்க யாரு ரசூல என்னன்னு தெரியல. நைட் ஆயிருச்சு, அது அலி ரலியல்லாஹு அன்ஹு நீங்க வந்த வேலை இன்னைக்கு முடியலையோ, வாங்க வீட்டுக்கு வாங்க, வந்து வீட்டில் வந்து சாப்பிடுங்க, ரெண்டாவது நைட்டை வீட்டில் தங்குங்க, தங்க வச்சிடறாங்க. அப்புறம் மூணாவது பகலுக்கு வந்து மறுபடியும் காபாவுக்கு வந்துடுறாங்க அபூதரு, மூணாவது பகலுக்கு பார்க்குறாங்க, அப்பவும் வந்து நைட்டு வர இந்த ரசூல்லா சந்திக்கல. மூணாவது நைட்டு போய் பார்க்குறாரு, உங்க வேலை இன்னும் முடியலையோ, வாங்க வீட்டுக்கு வாங்க சரியா. மூணாவது நைட்டு தான் கேட்பாங்க, உங்க பேர் என்ன, உங்க ஊர் என்ன, எதுக்கு நீங்க மக்காவுக்கு வந்துக்கிறிய, எப்ப மூணு ரெண்டு நைட்டு தங்க வச்சு விட்டு மூணாவது நைட்டு தான் பேரு ஊரு எல்லாம் விசாரிப்போம். அப்ப என் பேர் வந்து அபூதர், எங்க ஊர் வந்து மக்காவுக்கு மதீனாவுக்கு நடுவில் இருக்குது, நான் ரிஃபாரி குலத்தை சார்ந்தவன், இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், இது நெசமா இல்லையா நான் தெரிஞ்சுக்கிறதா வந்தேன் அப்படிங்குவாங்க. அப்ப அலி பின் அபி தாலிப் சொல்லுவாங்க, ஹுவா ஹக்குன், நீங்க கேள்விப்பட்டீங்கல அவங்க வந்து உண்மையாளர், ஹுவா ரசூலுல்லா, அவங்க யாருதான், அல்லாஹ்வுடைய ரசூலு தான், நான் ஏத்துக்கிட்டேன், நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா மறுநாள் காலையில நான் உங்களை வந்து கூட்டிட்டு போறேன், ஆனால் போகிற போது எனக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம தான் ரோட்ல போகணும், நான் முஸ்லீம் மக்கள் அறியப்பட்டிருக்கிறார்கள், என்னோடு நீங்க சேர்ந்து வந்தீங்களாக்க உங்க உயிருக்கே உத்தரவாதம் இல்லை, உங்களை கொலை செஞ்சிரு, மக்காவாசிகள் கொலை செஞ்சிருவாங்க, அதனால சம்பந்தம் இல்லாம போய்கிட்டு இருக்கேன், அப்படி யாராவது எதிரி வர்ற மாதிரி தெரிஞ்சுட்டாக்கே நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா செருப்பு வார சரி பண்ற மாதிரி நான் சரி பண்ணுவேன் சரியா, நீங்க என்ன செய்யணும், என்னைய முந்தி போய்கிட்டு இருக்கணும், இவர் வேற அவர் வேற என்பதை காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படிங்குவாங்க. அதே மாதிரி மறுநாள் என்ன செய்வாங்க, போய் ரசூலுல்லாஹ் போய் பார்ப்பாங்க. பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பழகுனாங்களே பேசுறாங்களே அந்த ஒரு நாள் தாங்க தங்குவாங்க சரியா. ஒரு நாள் அந்த பழக்க வழக்கத்தை பார்க்கறாங்க, பழக்க வழக்கத்தை பார்த்த உடனே அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வாஷாது அண்ண முகமது அப்துஹு வரசூலுஹே, விசாரிக்க தான் வந்தாங்க, விசாரணை உள்ளத்தை மாற்றியது, கலிமா சொல்றாங்க, முஸ்லீமா ஆயிடுறாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர்ட்ட சொல்லுவாங்க, அபூதரே நீங்க இந்த செய்தியை வெளியே சொல்லாதிய, நீங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டங்கிற செய்திய வெளியே சொல்லாதிய. யாருக்கு போய் நீங்க தாவா, இந்த ரகசியமா தாவா செய்யப்பட்டது அந்த காலகட்டம், யாருக்கெல்லாம் இதை நீங்க போய் வெளியே போய் சொல்லிட வேண்டாங்க, ரசூலுல்லா நபி வெளியே சொல்லணும், அவங்களே சொல்ல வேண்டாம், அந்த அளவுக்கு பயங்கரமான காலகட்டமாக இருக்கிறது அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. ஆனால் அபூதர் ரிஃபா ரலியல்லாஹு அன்ஹு நேர காபாவுக்கு வந்து லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ்வாங்க, சரியா சொன்னா பயங்கரமா அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு சித்திரவதை எல்லாம் செய்யப்படுவாங்க. அப்ப யாரு வந்து காப்பாத்துவாங்கன்னு சொன்னா அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப். அப்ப இஸ்லாத்துக்கு அப்பாஸ் வரல, இஸ்லாத்துக்கு வராட்டியால அவர் சொல்லுவார், இவர் யார் என்று சொன்னால் இவர் தான் ரிஃபாரி குலத்தின் தலைவர், நீங்கள் அடிப்பது ரிஃபாரி குலத்துடைய தலைவர் இங்கே தாக்கப்படுகிறார், அவரை நீங்கள் பகைத்துக் கொண்டால் உங்களுடைய வியாபார கூட்டம் சிரியாவை சென்றடையாது, நீங்கள் வியாபார கூட்டத்தோடு சிரியாவிற்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஊரை கடந்துத்தான் சேர வேண்டும், வியாபாரத்தை முடித்துவிட்டு பொருளாதாரங்களோடு மக்காவை வந்தடைய வேண்டும் என்று சொன்னால் எந்த ஊரை தாண்டி வரணே, அந்த ஊரை தாண்டி தான் வரணே. இந்த அபூதரில் திஃபாரியை பகித்துக் கொண்டால், அந்த குலத்தை பகித்துக் கொண்டால் வியாபாரத்தையே இவர்கள் ஸ்தம்பிக்க வைத்து விடுவார்கள் என்று அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் அவர்கள் சொல்ல, இதை கேட்டவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியையும் இமாம் புகாரியே பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்தாங்க, அவங்களுடைய குணம் என்ன, நம்ம குணம் என்ன, அவங்க குணம் வந்து எப்படி மக்களை மாத்தியது என்பதற்கு இது சான்றா இல்லையாங்க. அதே மாதிரி பாத்தீங்களாக்க, சுமாமா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, யமாமா என்கிற ஒரு பகுதி, யமா அந்த காலத்துக்கு பேர் வந்து யமாமா, இந்த காலத்துக்கு பேர் அல் கசீம், கசீம் மாகாணம் இருக்கா இல்லையா, அல் கசீம், புரைதா, உனைசா, புகைரியா, இதுக்கெல்லாம் வந்து கசீம் மாகாணம், இன்னைக்குதான் கசீம் மாகாணம். ரசூல்லாவுடைய காலத்துல இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் என்ன, யமாமா, சரியா. இந்த அது ஒரு குட்டி நாடு, அந்த யமாமா என்ற ஒரு ஊரில் சுமாமா என்கிற ஒரு மன்னர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த மன்னரோடு சஹாபாக்கள் போர் பண்றாங்க, மன்னரை கைதும் செய்தார்கள். மன்னர் கைது செய்யப்பட்டு எங்கே கட்டி வைக்கப்பட்டார், மதீனாவுடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபியுடைய ஒரு தூணு, அதுல கட்டி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் கைதி, கைதியாக கட்டப்பட்டிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட போய் விசாரிப்பாங்க, ஒரு நாள் விசாரிக்கிறாங்க, ரெண்டாம் நாள் விசாரணை, மூணாம் நாள் விசாரணை, நாலாம் நாள் விடுதலை, சரியா. நடவடிக்கை மாத்தியது மாத்திரமல்ல, மாஷா அல்லாஹ், இந்த சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் நான் வெறுத்த ஒரு மார்க்கம் என்று சொன்னால் இதுதான், இந்த இஸ்லாமாகத்தான் இருந்தது, இன்றைக்கு நான் மிகச்சிறந்த ஒரு மார்க்கமாக நேசிப்பது இந்த இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நான் இந்த உலகத்திலேயே ஒரு ஆளை, ஒரு மனுஷனை ரொம்ப வெறுத்தே அப்படின்னு சொன்னா, யாரை வெறுத்தேன், உங்களை தான் வெறுத்தேன். இன்னைக்கு நான் ஒரு ஆளை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொன்னா, உங்களை தான் நேசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் ஒரு ஊரை வெறுத்தேன் என்று சொன்னால், எந்த ஊரு, இத மதீனா, இன்றைக்கு அப்படியே தலைகீழாக அந்த ஊரை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னால், எந்த ஊரு, இந்த மதீனாவை நேசிக்கிறேன் என்று சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்தை பார்த்து சொன்னார்கள் என்று சொன்னால், இது என்ன, அவர் கைதி, போர் கைதி இல்லையா. இன்னைக்கு ஒரு ஆளை போலீஸ் கைது பண்றான், கைது பண்ணி விசாரணை, அந்த விசாரிக்கப்பட்டு வெளியே வருவாரு, அந்த விசாரிச்ச அதிகாரி இன்ஸ்பெக்டரா இருக்கலாம், ஒரு எஸ்ஐயா இருக்கலாம், ஒரு டிஎஸ்பியா இருக்கலாம். இந்த டிஎஸ்பி எப்படிப்பட்ட ஆளு, இந்த இன்ஸ்பெக்டர் எப்படி, இந்த எஸ்ஐ எப்படி என்று கைதிட்ட கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவான், மனுஷ மிருகத்துல இவன் தான் பெரிய மிருகம் சொல்லுவோமா இல்லையாங்க, அந்த அளவுக்கு போலீஸ் என்று வந்து விட்டாரே, என்ன அதிகார கையில் வந்து விட்டதே. ஆனால் நபிகள் நாயகத்தை பொறுத்தவரை காவல்துறையை தாண்டி, ராணுவத்தை தாண்டி, ராணுவத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அல்லாஹ்வுடைய தூதர், தூதர் மட்டும் இல்ல, மன்னரா இருந்தாங்களா இல்லையா, எல்லாம் கட்டுப்பாடு, கட்டுப்பாட்டில் இருந்தும் இப்படி மென்மையா விசாரிச்சாங்க, இப்படி நடந்து கொண்டார்கள். அந்த நடவடிக்கை அவங்களுடைய உள்ளத்தை மாற்றியதா இல்லையா? அப்ப என் அருமை சகோதரர்களே, நபி வழியும் நம் நிலையும் என்பது நம்மள்ட்ட எவ்வளவோ மக்கள் பழகுவாங்க, நம்முடைய கம்பெனியில மக்கள் பழகுவாங்க, நம்மளோட ரூபல என்ன செய்வாங்க மக்கள் தங்குவாங்க, நம்மளோட பயணத்துல வந்து மக்கள் இருப்பாங்க, நம்முடைய நடவடிக்கை என்ன செய்வாங்க, மற்ற மக்கள் உற்று நோக்குவார்கள். அப்படி உற்று நோக்குகிற போது நம்முடைய பண்பாடுகளை காட்ட வேண்டும், நம்முடைய ஒழுக்கத்தை காட்ட வேண்டும், நம்முடைய நற்குணங்களை காட்ட வேண்டும். சரியா? அப்படியெல்லாம் காட்டினாதான் என்ன செய்யப்பட, மாஷாலா பாய் நல்லவரு, இந்த மார்க்க நல்ல மார்க்க. நான் வந்து ஊர்ல பஸ்ல போய்கிட்டு இருப்போம், திடீர்னு வயசான ஒரு ஆள் வரான்னு வைக்கல, நான் டக்குன்னு எந்திரிச்சிருவேன், எந்திரிச்சு அவருக்கு சீட்டு கொடுப்பேன். சரியா? அப்படி எந்திரிச்சு நான் சீட்டு கொடுக்கறது காரணம் ரெண்டு நோக்கம். ஒன்னாவது ஒரு பாவம் வயசான ஆள் வர்றாரு, சீட்டு கொடுப்பாம ஒரு மனிதாபிமான உதவி, இது ஒரு பக்கம். ரெண்டாவது என்ன, நம்மள மாதிரி ஊர்கள்ல எல்லா மக்களும் சேர்ந்துருப்பாங்க பத்தியலா, அப்ப நம்மளை பார்த்தாலே இவன் பாயின்னு தெளிவா தெரியும் இல்லையா? பாயின்னு தெளிவா தெரிஞ்ச உடனே நம்ம டக்குன்னு நான் அனுபவிச்சுக்கிறேன். அப்படி எந்திரிச்சு பண்ணுனையுமே மாஷால்லா அந்த பஸ்ல ஓடுற மக்கள்லாம் நம்மளை அவ்வளவு கண்ணியப்படுத்துவாங்க. என்னமோ நம்ம அவருக்கு லட்ச லட்சமா கொடுத்தா கண்ணியப்படுத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்ணியப்படுத்துவாங்க. அவர் நமக்கு சீட்டு கொடுத்து ஒரு அரை மணி நேரம் பிரயாணம் பண்ணிருப்பாரு, அவர் ஸ்டாப் வரும் இறங்கி போவாரு, பாய் ரொம்ப நன்றி பாய், சரியா அவனுக்கு வாங்க. அப்புறம் இன்னும் சில பேர் இறங்கி போயிருக்கிறாங்க, அவங்களும் சேர்த்து பாய் ரொம்ப நன்றி பாய். எதுக்கு? கொஞ்ச நேரம் பஸ் சீட்டு கொடுத்தமே, எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு கிடையாது, பஸ்ல போற சீட்டு கொஞ்ச நேரம் கொடுத்ததுக்காக அப்ப நன்றி சொல்றாங்களே. அப்ப என்ன பண்றாங்க, இது மாதிரியான பண்புகளை பண்பாடுகளை பார்க்கிறார்கள். அப்ப என் அருமை சகோதர்களே, இது வந்து பெரிய ஒரு தலைப்பு, நபி வழியும் நம் நிலையும் தலைப்புல ஏறக்குறைய மூத்தா போறவரை பேசிக்கிட்டு இருக்கலாம். சரியா? ஏன்னா எந்த பயானுக்கு ஹதீஸ் சொல்லாம பேச முடியாத ஒரு ஹதீஸ வச்சு வாழ்க்கையை உரசனமே, அதான் என்ன நபி வழியும் நம் நிலையும் என்பதுல ரமலான் மாதம் வந்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போன்று நம்ம வந்து போன வாரம் வந்து ரஹீமாவுல பயானு மாநாடு பார்த்தோமா இல்லையா, இந்த வாரம் என்ன இந்த நாபியாவுல மாநாடு, அதுக்கு முந்தி பார்த்தீங்களா துபாயில மாநாடு, தம்மாமில் மாநாடு, ஹோபரில் மாநாடு, எத்தனையோ மாநாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ பேச்சுக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எத்தனையோ ரமலான் மாதங்களை அடைந்து கொண்டிருக்கிறோம், நோபித்துக் கொண்டிருக்கிறோம், எத்தனையோ ஹஜ்ஜி செய்து கொண்டு எத்தனையோ உம்ராக்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது மாதிரி இந்த போன்ற வணக்க வழிபாடுகள் வெறுமனை ஒரு சடங்காக இல்லாமல் அந்த வணக்க வழிபாடுகள் நம்மை மாற்ற வேண்டும், நம்மை திருத்த வேண்டும் என்பதுதான் வணக்க வழிபாடுகள் தாவாவுடைய நோக்கமாக இருக்கிறது. மறுபடியும் ஞாபகமூட்டுகிறேன், எப்படி ஒரு வசனம் அபூ தல்ஹா அவர்களை மாற்றியதோ அதுபோன்று நீங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும், நீங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீசுகளும், நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு உபதேசங்களும் நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய மாற்றக்கூடிய நல்ல விஷயமாக அமைய வேண்டும். அப்படி நம்முடைய உள்ளங்களை நல்ல விதத்தில் அல்லாஹ் பக்குவப்படுத்துவானாக என்று துவா செய்து, இது போன்ற உபதேசங்களை நபிகள் நாயகம் சொல்ல சஹாபாக்கள் காதிலே கேட்கிற போது சஹாபாக்குடைய உள்ளத்திலே எப்படிப்பட்ட மாற்றத்தை, எப்படிப்பட்ட தாக்கத்தை, எப்படிப்பட்ட இறையச்சத்தை அல்லாஹ் போட்டானோ அப்படிப்பட்ட மாற்றத்தை நம்மளுடைய உள்ளங்களிலும் அல்லாஹ் போடுவானாக என துவா செய்து, நாம் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து, நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்து, நாளை மறுமையிலே மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுகதாக்கள், சாலிஹீன்களோடு தங்கக்கூடிய வாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என துவா செய்து முடிக்கிறேன். வாஹிர தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.